அன்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒளிபரப்பாகும் தமிழோசை. நவம்பர் மாதம் 7ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது சிவகுமார். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் சவுதி அரேபியாவில் மர்மமான முறையில் மரணம் அடைந்ததாக கூறப்படும் இலங்கை பெண்ணின் சகோதரி பழனியாண்டி கலைவாணி தெரிவித்த கருத்து.
இது கொலையா, இது என்ன கொலைன்னு தான் சொல்றதுக்கு இருக்கு. ஆனா அது அவங்ககிட்ட என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியல. அதை கொஞ்சம் தயவு செய்து கேட்டு சொல்லுங்க.
நீலகிரி மாவட்ட சுற்றுலா ஆலோசனை குழு செல்ஃபி எடுத்துக்கொள்ள ஆபத்தான பகுதிகளாக சில பகுதிகளை குறிப்பிட்டது குறித்து நீலகிரி மாவட்ட ஆட்சியாளர் சங்கர் அளித்த பேட்டி.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் அறவாளி இளம்பரதி மற்றும் மரியம் மைக்கேல்.
ஒரு கசப்பான மோதல் பிரச்சாரத்தை அடுத்து அமெரிக்க அதிபர் தேர்தலின் கடைசி பிரச்சார நாளில் டொனால்ட் ட்ரம்ப்பும் ஹிலரியும் தங்களது பரப்புரையை தொடங்கியுள்ளனர். ஹிலரி மிச்சிகனிலும், ட்ரம்ப் புளோரிடாவிலும் என ஒவ்வொருவரும் முக்கிய மாநிலங்களை இலக்கு வைத்து தங்கள் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளனர். குடியரசுக் கட்சியின் அதிபர் வேட்பாளர் ட்ரம்ப் அமெரிக்காவின் தில்லுமுள்ளுமிக்க அமைப்பு தனக்கு எதிராக இருக்கிறது என்ற குற்றச்சாட்டை மீண்டும் தெரிவித்திருக்கிறார்.
Hillary Clinton is the most corrupt person ever to seek the office.
கடைசியாக ஆய்வு செய்யப்பட்ட மின்னஞ்சல் தொகுதியில் ஹிலரி குற்றம் புரிந்ததற்கான எந்த ஒரு சான்றுகளையும் காணவில்லை என்று ஞாயிறன்று அமெரிக்க மத்திய புலனாய்வுத்துறை அறிவித்த பிறகு ட்ரம்ப் இவ்வாறு கூறியிருக்கிறார்.
ஏமனில் நடைபெற்று வரும் உள்நாட்டுப் போரில் 70,000 அதிகமானோர் கொல்லப்பட்டிருப்பதாக உலக சுகாதார நிறுவனத்தின் ஒரு ஆய்வு தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு தொடக்கத்தில் ஆரம்பமான இந்த உள்நாட்டு மோதலில் மேலும் 37,000 பேர் காயமடைந்துள்ளனர். ஏமனில் பாதிக்கும் மேற்பட்ட சுகாதார நிலையங்கள் மூடப்பட்டிருப்பதாகவும் அல்லது வெறும் ஓரளவு செயல்பாட்டில் இருப்பதாகவும் உலக சுகாதார நிறுவனம் மேலும் தெரிவித்துள்ளது.
வட ஈராக்கில் உள்ள குர்திஷ் படைகள் IS தீவிரவாதிகள் வசமுள்ள நகரை நோக்கி முன்னேறி வருகின்றனர். முசுல் நகரின் அருகே அமைந்துள்ள பஷிகா நகரின் வீதிகளில் சண்டை நடந்து வருகிறது. பீரங்கி தாக்குதலுடன் குர்திஷ் படையினரின் தாக்குதல் நடவடிக்கை தொடங்கியது. பின் அதனைத் தொடர்ந்து கவச வாகனங்களிலும் நடந்தும் படையினர் உள்ளே சென்றனர். எனினும் தீவிரவாதிகள் பதில் தாக்குதல் நடத்திய நிலையில் குறைந்தது 2 கார் வெடிகுண்டு தற்கொலை தாக்குதலை தொடுத்தனர்.
ஹாங்காங்கின் உள்ளூர் சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஹாங்காங் சுதந்திரத்திற்கு ஆதரவான 2 செயல்பாட்டாளர்கள் உறுப்பினர்களாக பதவி பிரமாணம் ஏற்பதில் சீனா தலையிட்டு அவர்களை தடை செய்திருக்கிறது. சர்வதேச சமூகம் இதனை ஏற்க வேண்டுமென சீனா கேட்டுக்கொண்டுள்ளது. சீனாவின் இந்த ஆணையை முழுமையாக நடைமுறைப்படுத்தப் போவதாக ஹாங்காங்கின் தலைமை செயலதிகாரி லியூ சுங் இங் தெரிவித்திருக்கிறார். இந்த 2 செயல்பாட்டாளர்களை தகுதி நீக்கம் செய்வது தொடர்பாக ஹாங்காங் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு வருவதற்கு முன்னர் சீனாவின் இந்த தலையீடு வந்திருக்கிறது.
ஒரு இணைய பாதுகாப்பு சட்டத்தை சீனாவின் மக்கள் தேசிய பேரவை ஏற்றுக்கொண்டுள்ளது. அரசியல் கட்டுப்பாட்டை இறுக்கமாக்கும் என்றும் இணைய சேவை வழங்குவோருக்கு புதிய கடும் விதிமுறைகளை விதிக்கும் என்றும் இந்த பாதுகாப்பு சட்டத்தை மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் விமர்சித்துள்ளனர். அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் அமலாகும் இந்த சட்டம் தேசிய ஒற்றுமையும் பொருளாதார ஒழுங்கையும் சீர்குலைக்கின்ற அல்லது சோசியலிச அமைப்பை நீக்கிவிட காரணமாகும் தகவல்களை வெளியிடுவதை தடை செய்கிறது.
யுக்ரைனின் அதிபர் பெட்ரோ போரோஷங்கோவின் மீதான ஊழல் குறித்து தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தும் விதமாக ஒடேசாவின் பகுதியின் ஆளுநர் பதவியிலிருந்து தான் ராஜினாமா செய்யப்போவதாக முன்னாள் ஜார்ஜிய அதிபர் மிகைல் சவஷ்காலி தெரிவித்துள்ளார். ஒடேசாவில் உள்ள ஊழல் செய்யும் குடும்பங்களை தனிப்பட்ட முறையில் அதிபர் ஆதரித்து வருவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இனி செய்தி அரங்கில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். சவுதி அரேபியாவில் மர்மமான முறையில் மரணமடைந்துள்ளதாக சமூக வலைதளங்களில் வெளியிடப்பட்ட இலங்கையைச் சேர்ந்த பணிப்பெண் அடையாளம் காணப்பட்டுள்ளார். இது தொடர்பான செய்தியை வழங்குகிறார் நமது மட்டக்களப்பு செய்தியாளர் ஆர் உதயகுமார்.
சவுதி அரேபியாவில் மர்மமான முறையில் மரணமடைந்துள்ளதாக சமூக வலைத்தளங்களில் வெளியிடப்பட்ட இலங்கையைச் சேர்ந்த வீட்டு பணிப்பெண் அடையாளம் காணப்பட்டுள்ளார். மஸ்கலியாவைச் சேர்ந்த 39 வயதான பழனியாண்டி கற்பகவல்லி என்று அடையாளம் காணப்பட்டுள்ள இப்பெண்ணின் சடலத்தை நாட்டுக்கு எடுத்து வர ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வாரியம் கூறுகின்றது. சவுதி அரேபிய அரசாங்கத்தினால் பராமரிக்கப்பட்டு வரும் வெளிநாட்டு பணிப்பெண்கள் பராமரிப்பு மையம் ஒன்றில் தங்கியிருந்த வேளை இப்பெண் மரணமானார். 3 பிள்ளைகளின் தாயான இவர் 2015 ஆண்டு அக்டோபர் மாதம் வீட்டு பணிப்பெண் வேலைக்கு சென்றதாக அவரது தாயார் கூறுகின்றார்.
என் பிள்ளைக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. என் பிள்ளை எனக்கு வேணும், செத்து போன பிள்ளையே எனக்கிட்ட காட்டணும். அம்மா தாய் மாட்ட கொண்டாந்து என் பேர பிள்ளைங்களுக்கும் காட்டணும்.
இறுதியாக கடந்த 27ஆம் தேதி நள்ளிரவு சகோதரனுடன் தொலைபேசியில் உரையாடினார் என்றும், அதன் பின்னர் தொடர்புகள் இல்லை என்கின்றார் சகோதரியான பழனியாண்டி கலைவாணி.
ஆனால் ஃபேஸ்புக்கில் போடுறாங்க, ஊசி போட்டு கொண்டாங்க, இப்படி வயிற்றில் ஒரு பெண்டைச்சூல் இருக்குது அப்படின்னா சொல்லி சொல்கிறாங்க. இது கொலையா, இது என்ன கொலைன்னு தான் சொல்கிறதுக்கு இருக்கு. ஆனால் அது அவங்ககிட்ட என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியல. அதை கொஞ்சம் தயவுசெய்து கேட்டு சொல்லுங்க, எங்களை காப்பாத்துங்க. இப்படிலாம் அதுக்கு இப்படி தான் எங்களை அடிக்கிறாங்க, சாப்பாடை வீசுறாங்க அப்படிலாம் சொல்கிறதுக்குள்ள எங்களுக்கு எங்கள் அக்காவுக்காக என்ன நடந்திருக்குமோ ஏது நடந்திருக்குமோ தெரியல.
இதேவேளை இது தொடர்பாக இன்று வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வாரியம் வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில், இப்பெண் செப்டம்பர் 29ஆம் தேதி தொடக்கம் இந்நிலையத்தில் தங்கியிருந்தார் என்றும், கடந்த 31ஆம் தேதி மரணமானார் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. இவர் ஏற்கனவே மனநிலை பாதிக்கப்பட்டு அங்குள்ள வைத்தியசாலை ஒன்றில் சிகிச்சை பெற்று வந்தார் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
ஆர் உதயகுமார் வழங்கிய குறிப்பது. தங்களுக்கு ஓய்வூதியம் வழங்குமாறு வலியுறுத்தி இலங்கை தலைநகர் கொழும்பில் ஆர்ப்பாட்டம் நடத்திய ஊனமுற்ற இராணுவத்தினர் மீது போலீசார் இன்று கண்ணீர் புகை தாக்குதல் மேற்கொண்டனர். இது குறித்த செய்தியை வழங்குகிறார் நமது கொழும்பு செய்தியாளர் கே.எஸ். உதயகுமார்.
தங்களுக்கு ஓய்வூதிய கொடுப்பனவுகளை பெற்றுக் கொடுக்குமாறு வலியுறுத்தி அங்கவீனமடைந்த இராணுவ அங்கத்தவர்கள் மேற்கொண்ட ஆர்ப்பாட்டம் மீது போலீசார் இன்று மாலை கண்ணீர் புகை தாக்குதல் மேற்கொண்டனர். கொழும்பு கோட்டை புகையிரத நிலையம் முன்பாக சுமார் 8 நாட்களாக சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த அங்கவீனமடைந்த இராணுவ அங்கத்தவர்கள் இன்று ஜனாதிபதி செயலகம் நோக்கி சென்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஜனாதிபதி செயலகம் அருகில் ஆர்ப்பாட்டம் இடம்பெற்ற போது போலீசாருக்கும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டோருக்கும் இடையில் சூடான வாக்குவாதம் ஏற்பட்டது. அதன் பின்னர் போலீசாரினால் கண்ணீர் புகை தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. சிலர் பலவந்தமான முறையில் ஜனாதிபதி செயலகத்துக்குள் பிரவேசிக்க முயற்சித்தமை காரணமாக கண்ணீர் புகை தாக்குதலை மேற்கொள்ள நேரிட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இதேவேளை அடுத்த பிப்ரவரி 1 முதல் அங்கவீனமடைந்த இராணுவ அங்கத்தவர்களுக்கு ஓய்வூதிய கொடுப்பனவுகளை பெற்றுக் கொடுக்க தீர்மானித்துள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. இந்த வாக்குறுதிக்கமைய தங்களது போராட்டத்தை நிறுத்த தீர்மானித்ததாக அங்கவீனமடைந்த இராணுவத்தினர் தெரிவித்துள்ளனர்.
கே.எஸ். உதயகுமார் வழங்கிய குறிப்பது. செய்தியரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் BBCயின் தமிழோசை.
இனி இந்திய கண்ணோட்டம். தமிழகத்தில் நீலகிரி உள்ளிட்ட சுற்றுலா பகுதிகளில் செல்ஃபி எனப்படும் சுய புகைப்படம் எடுக்க ஆபத்தான பகுதிகள் கண்டறியப்பட்டு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இது குறித்த செய்தியை வழங்குகிறார் நமது சென்னை செய்தியாளர் ஜெயக்குமார்.
செல்ஃபி எனப்படும் கைபேசிகள் மூலம் சுய புகைப்படங்களை எடுத்துக்கொள்ள ஆபத்தான பகுதிகளாக கண்டறியப்பட்டுள்ள 8 குறிப்பிட்ட இடங்களை நீலகிரி சுற்றுலா அறிவுரை குழு அறிவித்துள்ளது. அந்த குறிப்பிட்ட 8 இடங்களிலும் செல்ஃபி எடுக்க தடையும் விதிக்கப்பட்டுள்ளது. ஊட்டி ஏரியை சுற்றியுள்ள பகுதிகளில் செல்ஃபி எடுக்க அனுமதி வழங்கப்படும் என்றும், ஆனால் அப்பகுதியில் படகு சவாரி மேற்கொள்வோர் சவாரி மேற்கொள்ளும் சமயத்தில் செல்ஃபி எடுக்க தடை ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தடை ஏற்படுத்தப்பட்டுள்ள பகுதிகளில் எச்சரிக்கை விடுக்கும் விளம்பர பலகைகளும் இந்தியா உள்ளிட்ட பல நாடுகளில் செல்ஃபி எடுக்க முயலும் பலர் விபத்துகளில் சிக்கி பல உயிரிழப்புகள் ஏற்படுவதாக ஆய்வு அறிக்கைகள் கூறுகின்றன. இதைத் தொடர்ந்தே 3 மாதங்களுக்கு முன்னதாக செல்ஃபி புகைப்படம் எடுக்க ஆபத்தான பகுதிகள் எவை என்பதை மாநில அரசுகள் கண்டறிய வேண்டும் என்றும், அப்பகுதிகளில் பாதுகாப்பை உறுதி செய்ய தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் இந்திய சுற்றுலாத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியிருந்தது. இதன் தொடர்ச்சியாகவே தற்போது தமிழகத்தின் நீலகிரி உள்ளிட்ட சுற்றுலா பகுதிகளிலும் செல்ஃபி எடுக்க ஆபத்தான பகுதிகள் கண்டறி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது.
ஜெயக்குமார் வழங்கிய குறிப்பது. செல்ஃபி எடுத்துக்கொள்ள ஆபத்தான பகுதிகளாக 8 குறிப்பிட்ட இடங்களை நீலகிரி மாவட்ட சுற்றுலா ஆலோசனை குழு இனம் கண்டுள்ளது குறித்து நீலகிரி மாவட்ட ஆட்சியாளரும் நீலகிரி மாவட்ட சுற்றுலா ஆலோசனை குழுவின் தலைவருமான சங்கரிடம் கேட்டேன்.
எட்டுனா வந்து போகும்போது இருக்கான்னு சொல்லிக்கோங்க, நாட்டு ஃபுல்லா போட் ஜெட்டியில் எடுத்துக்கலாம், என்ட்ரன்ஸ் எடுத்துக்கலாம், அது ஒன்றும் இஷ்யூ இல்லை. வயல் ஆன் போட் இது எடுக்க வேணாம் சொல்லிடுவாங்கல்ல. அதே மாதிரி வந்து இப்போ முதுமல் டைகர் சொன்னா வந்து நமக்கு ஜென்ரலாக வந்து வித் அனிமல்ஸ் எடுக்கிறாங்க, பின்னாடி வந்து எலிஃபண்ட் பின்னாடி வச்சு எடுக்கிறாங்களா, எலிஃபன் மாதிரி அது மாதிரி வந்து எடுக்க வேணாம் சொல்லிடுவாங்களே. அப்புறம் வந்து தொட்டப்பேட்டை சொல்லி இப்போ எல்லா பக்கம் எடுத்துக்கணும், தொட்டப்பேட்டாவது எல்லா பக்கம் எடுக்கலாம். எக்ஸாக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சில போர்ஷன் வந்து ரொம்ப கீழே ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கும், அந்த இடத்துல நின்றுப்பாங்க. அந்த மாதிரி வந்து பர்டிகுலர் பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லிடுவாங்க, கிளாண்ட் பிளாங்கெட்டாக போட முடியாது, சில பாயிண்ட்ஸ் மட்டும் இந்த இடத்துல எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி போடுறோம். வேற ஒன்று செல்ஃபில வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் அப்படி பின்னாடி எடுப்பா கீழே விழுந்துருவாங்க. சோ அதை அவாய்ட் பண்ணதுக்காக சில பாயிண்ட்ஸ் ஒன்று பண்றேன். வேற
நான் பொதுவா மக்கள் வந்து படகு இல்லங்கள் அந்த போட் ஹவுஸ்ல பயணம் செய்யும் போதுதான் செல்ஃபி எடுக்கணும்னு பிரியப்படுவாங்க. இதை அவங்கள கட்டுப்படுத்துற மாதிரி இருக்காதா, இந்த மாதிரி எடுக்க கூடாதுன்னு சொல்றது?
இவங்க என்ன செய்யறாங்கன்னா செல்ஃபி எடுத்து எல்லாம் ஓரம் பண்ணு, ஒரு இடத்துல வந்துட்டாங்கன்னா டக்குனு டெல்ட் ஆயிரும். அதுதான் சொல்றேன், இப்ப ஆப்போசிட்ல ஆப்போசிட் உங்க எடுத்தானே யாரும் கேட்க போறல. அவங்க எல்லாம் ஒரே ஜாயின் பண்ணி எடுக்கும்போது அவங்களுக்கு டெஃபினட்டா வந்து அவங்களுக்கு லைஃப்ல லைஃப் ரிஸ்க் இருக்குது. அதுதான் சொல்றேன், வேற ஒண்ணு.
இந்த பகுதியில இது இவ்வாறு செல்ஃபி எடுத்து ஏதாவது உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளதா இதுக்கு முன்னாடி?
இது வரைக்கும் இல்ல. வேற பக்கம் நிறைய ரீட் பண்றோம்ல, அந்த மாதிரி வரக்கூடாதுன்னு ஆசைப்படுறேன்.
ஆனா அதே சமயம் தடுப்பு பலகைகள்லாம் வச்சிருந்தாலோ இல்லைன்னா அந்த மாதிரி செல்ஃபி எடுக்கும் போது எச்சரிக்கையுடன் இருக்கும் அப்படின்னு வச்சிருந்தாலும் பயன் இல்லையா?
இல்ல அதெல்லாம் வச்சிருக்கோம் நம்ம. என்ன சொல்றோம்னா இப்ப சப்போஸ் வந்து இப்போ ஏதோ ஒரு டேம்ஸ் ராக்னு வச்சுங்களேன், இல்ல டால்பின் ஹவுஸ்னா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல எடுக்கலாம்னு சொல்றேன், வேற ஒண்ணு. நீங்க அவங்க வந்து என்ன செய்வாங்க, பின்புறம் பேக்ரவுண்ட் எடுக்கணும்னு ஆசைப்பட்டு அந்த பாறை நின்று எடுக்கும்போது நமக்கு செக்கில் வந்துருது, கொஞ்சம் டில்ட் ஆனாலும் கீழே போயிருவாங்க, கீழே போயிருவாங்க. அதுதான் நம்ம வந்து அல்டிமேட்டா வந்து இட்ஸ் சேஃப்டி ஃபார் த டூரிஸ்ட். அவங்க கட்டுப்படுத்தணுன்றது இல்ல, சுற்றுலாவாசிகளை கஷ்டப்படுத்தணுன்ற எண்ணம் இல்ல, சுற்றுலாவாசியை காப்பாற்றுன்ற எண்ணம் தான்.
நீலகிரி மாவட்ட ஆட்சியாளர் சங்கர் அளித்த பேட்டி அது. கேரள மாநிலத்தில் உள்ள சபரிமலை ஐயப்பன் கோவிலில் அனைத்து வயது பெண்களையும் அனுமதிக்க வேண்டும் என்பதே தங்கள் நிலைப்பாடு என ஆளும் இடதுசாரி ஜனநாயக முன்னணி அரசு உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. கேரள அரசின் இந்த முடிவு குறித்து சட்டத்துறை செய்தியாளர் ஜே வெங்கடேசனிடம் கேட்டேன்.
இந்த வழக்கு 2006 தொடுக்கப்பட்டது. 2007 இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த பொழுது அப்பொழுது LDF கவர்மெண்ட் வந்து இடதுசாரி அரசு வந்து இது மாதிரி அனைத்து பெண்களையும் இந்த அனுமதிக்கணும், சபரிமலையில எந்த விதமான பாகுபாடும் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்த பிறகு அவங்க என்ன சொன்னாங்கன்னா கோயில் விதித்த கட்டுப்பாடுகளுக்கு நாங்களும் கட்டுப்படுறோம், இந்த மாதிரி பெண்கள் வந்து 10-50 வயதுக்குள்ள வரக்கூடாதுங்கிற அந்த கட்டுப்பாட்டுக்கு நாங்களும் கடைபிடிக்கிறோம், அதனால தற்போதைய நிலை தொடர்ந்து நீடிக்க வேண்டும் அப்படின்ட்டு ஒரு நிலைப்பாடை காங்கிரஸ் அரசு எடுத்தாங்க. இப்ப மீண்டும் 2016 அந்த இடதுசாரி அரசாங்கம் வந்த பிறகு இவங்க வந்து ஜூன் மாசம் ஒரு மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க. அதுல நாங்க காங்கிரஸ் தாக்கல் செய்த மனுவையே நாங்களும் ஏற்றுக்கொள்றோம், தற்பொழுதைய கட்டுப்பாடுகள் தொடர்ந்து நீடிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை அப்ப எடுத்தாங்க. இன்று இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்த பொழுது அந்த இடதுசாரி தன்னுடைய நிலையை மாற்றிக்கொண்டு எல்லா விதமான பெண்களும் எந்த விதமான தடையும் இல்லாம இந்த சபரிமலை கோயில் செல்றதுக்கு அனுமதி அளிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்க இந்த ஜூன் மாசம் தாக்கல் செய்த மனுவை நாங்க விலக்கிக் கொள்றோம் அப்படின்னு ஒரு நிலைப்பாட்டை எடுத்தாங்க.
அவர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டதற்கு என்ன காரணமாக இருக்க வேண்டும்?
இது வந்து அவங்க என்ன காரணம்னு அவங்க வந்து இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துல தெரிவிக்கிற இது அரசியல் ரீதியாக அவங்க இடதுசாரி அவங்களுடைய கொள்கை மூலியமாக தான் இந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க ஏனெனில் அந்த முன்ன வந்து வி கிரிங்கிறவர் வழக்கறிஞரா இருந்தாரு, இப்ப இன்னைக்கு அவங்க வழக்கறிஞரை மாற்றி, ஏன்னா அவங்க நிலைப்பாடை மாற்றும் பொழுது வழக்கறிஞரை மாற்றணுங்கிற காரணத்துக்காக அவங்க வழக்கறிஞரை மாற்றி ஜெய்தீப் குப்தாங்கிற வழக்கறிஞர் மூலியமாக இந்த மாற்று நிலைப்பாட்டை அவங்க உச்ச நீதிமன்றத்தில் தெரிவிச்சாங்க. இது முழுக்க முழுக்க அரசியல் காரணங்கள் அல்லது தற்போது நிலை வரும் ஒரு மாற்று சூழ்நிலையின் பிரதிபலிப்பாகத்தான் இருக்க வேண்டும்.
சட்டத்துறை செய்தியாளர் ஜே வெங்கடேசன் அளித்த பேட்டி அது. சென்னை உயர்நீதிமன்றத்துக்கான மத்திய தொழில் பாதுகாப்பு படையின் பாதுகாப்பை மேலும் ஒரு ஆண்டுக்கு நீட்டித்து உத்தரவு வெளியிடப்பட்டுள்ளது. இது குறித்த செய்தியை வழங்குகிறார் நமது சென்னை செய்தியாளர் ஜெயக்குமார்.
சென்னை உயர்நீதிமன்றத்திற்கான மத்திய தொழில் பாதுகாப்பு படையின் பாதுகாப்பை மேலும் ஒரு ஆண்டுக்கு நீட்டித்து உத்தரவு வெளியிடப்பட்டுள்ளது. உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி SK கவுல் தலைமையிலான அமர்வு இன்று பிறப்பித்துள்ள அந்த உத்தரவின்படி நீதிமன்ற வளாகத்திற்கு ஏற்படுத்தப்பட்டிருந்த பாதுகாப்பு நடவடிக்கையை ஓராண்டுக்கு நீட்டித்துள்ளனர். இதனால் வரும் 15 நிறைவடைய இருந்த மத்திய தொழில் பாதுகாப்பு படையின் பாதுகாப்பே சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்திற்கு மேலும் ஓராண்டு காலம் நீடிக்கும். தமிழை வழக்காடும் மொழியாக்க வேண்டும் என கூறி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி நீதிபதி அறையின் முன்பு வழக்கறிஞர்கள் சட்டக்கல்லூரி மாணவர்கள் சிலர் சென்ற ஆண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்தே உயர்நீதிமன்றத்திற்கு மத்திய தொழில் பாதுகாப்பு படையின் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று தலைமை நீதிபதி எஸ் கே கவுல் தலைமையிலான அமர்வு அப்போது உத்தரவிட்டது. தொடர்ந்து உடனடியாக மத்திய தொழில் பாதுகாப்பு படையின் பாதுகாப்பு சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்திற்கு வழங்கப்பட்டது. பின்னர் நீதிமன்ற வளாகத்திற்குள் உள்நுழைய புதிய நெறிமுறைகள் வகுக்கப்பட்டன. தொடர்ந்தும் இதுபோன்ற கட்டுப்பாடுகளுக்கு எதிர்ப்பு இருந்து வரும் சூழலில் மீண்டும் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கான மத்திய தொழில் பாதுகாப்பு படையின் பாதுகாப்பை ஒரு ஆண்டுக்கு நீட்டித்து உத்தரவு வெளியாகியுள்ளது.
ஜெயக்குமார் வழங்கிய குறிப்புடன் இன்றைய தமிழோசை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.